கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுனுடைய நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் இந்த மாலை நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டுமாக நாம் கடந்த சில மாதங்களாக தியானித்து வருகிற 4வது வால்யூம் புக் ஸ்டடிக்குள்ள நாம் கடந்து வருவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அர்மகதோன் யுத்தம் என்ற அந்த 4வது வால்யத்தில் இதுவரைக்கும் நாம 3 பாடங்களை முழுவதுமாக நாம பார்த்து முடித்திருக்கிறோம். கடந்த 2 வாரங்களா நம்மளால தொடர முடியல, நமக்கு எக்லீஷாவில் மற்ற காரியங்கள் நடந்தது உங்கள் யாவருக்கும் அங்கு தெரியும். ஸோ ஒரு 15 நாள் இடைவெளிக்கு பின்பு மீண்டுமாக இந்த வால்யூம் ஸ்டடியில நாம இங்கு வந்திருக்கிறோம். ஸோ கடந்த நாட்கள்ல பார்த்த விஷயங்கள் உங்க எல்லாருடைய மனதிலையும் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அர்மகதோன், கர்த்தருடைய பழி வாங்கும் நாள், அடுத்து பாபிலோனின் அழிவு, 3வது பழி வாங்குதலின் நாளினுடைய அவசியமும் அந்த நாளில் வெளிப்படும் தேவனுடைய நீதியும் என்ற 3 அத்தியாயம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு 4வது அத்தியாயம் நாம பார்க்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ இந்த 3 பாடங்கள் ஒரு வகையில ஒரு கோணத்துல நம்ம பார்த்தோம்னா, இப்போ நடக்கவிருக்கிற அதாவது பாத அங்கங்களாக நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய நாட்கள்ல இருந்து இன்னும் எதிர்காலத்துல இந்த யுகத்தின் முடிவுல சம்பவிக்க போகிற அந்த கர்த்தருடைய பழிவாங்குதலின் நாள், அர்மகதோன் என்ற அந்த தெய்வீக திட்டத்தின் ஒரு முக்கியமான அம்சத்தை பற்றின முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். அந்த முதல் பாடம் கர்த்தருடைய பழிவாங்கும் நாள், அந்த காலத்தினுடைய தன்மை, அதையெல்லாம் நாம பார்த்தோம். நெக்ஸ்ட் அந்த பழிவாங்குதலின் நாளில் பழிவாங்கப்படுகிற பாபிலோன், அந்த கிறிஸ்தவ ராஜ்யம், அதனுடைய அர்த்தம் பார்த்தோம். பின்பு 3வது பாடத்துல இந்த பழிவாங்குதலின் நாள்ல தேவன் இந்த கிறிஸ்தவ ராஜ்யங்களை பழிவாங்குவதனுடைய அவசியமும், அப்படி அவர் பழிவாங்குவதில் வெளிப்படுற தேவன் நீதியும் நாம பார்த்து முடிச்சோம். சோ ஒருவேளை இன்னொரு கோணத்துல தான் நாம அடுத்து வரக்கூடிய சில பாடங்களை நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம இனிமேல் பார்க்க போகிற ஒரு 3 பாடங்கள், 4, 5, 6 ரொம்ப வித்தியாசமான பாடங்கள். ஒருவேளை சொல்லணும்னா இந்த 3 பாடங்கள்னால தான் அநேகர் இல்லை பெரும்பாலும் நம்ம சகோதரர்கள் சகோதரிகள்ல இந்த 4வது வால்யூம் டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த 3 பாடங்கள்ல பிரதர் ரசல் எந்த விஷயம் பத்தி பேசிருக்கிறார் அப்படின்னா, அர்மகதோன் அல்ல பாபிலோன் பழிவாங்கப்படுதல் எந்த விதத்துல நிறைவேறும், அதற்கான அடையாளங்களை நாம் எப்படி உணர்கிறோம், அதற்கான நிரூபணங்கள் என்ன, இந்த மாதிரி நிறைய புள்ளி விவரங்கள் பேசுறார் இந்த வரப்போகிற இந்த 3 பாடத்துல. நிறைய எண்கள் தான் இருக்கும் இந்த 3 பாடத்துல, நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அப்படின்னா புள்ளி விவரங்கள் அடிக்கி வச்சிருக்கிறார் 3 பாடங்களும். அதனால இந்த 3 பாடங்களையும் கண்டிப்பா முழுதும் எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு காரணம், அது புள்ளி விவரங்கள் தான் எடுப்பது கஷ்டம் என்பது உண்மையா இருந்தாலும், 2வது முக்கியமான பாயிண்ட், அவைகள் அனைத்துமே 1914 1914 வருஷத்து கண்ணோட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஏன்னா பிரதர் ரசல் இதெல்லாம் எழுதும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு எதிர்பார்த்தார், 1914 அந்த எதிர்பார்க்கப்பட்ட சம்பவங்கள் நிறைவேறும். சோ அப்ப அந்த வருடத்துக்கு அப்போதைய சூழல்கள் எப்படி வழிநடத்தப்பட்டு இருக்குது என்பதை அவர் கவனிச்சு ரொம்ப ஆழ்ந்து தியானிச்சு அவருடைய நாட்கள்ல இந்த அர்மகதோனும் அதுல பாபிலோன் பழிவாங்கப்படுவதும் நிறைவேறி கொண்டிருப்பதற்கான ஆதாரங்களே நிரூபணங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா அதை நாம் எடுக்கலாம், நேரம் கொடுத்து எடுக்கலாம். அப்படி எடுப்பதன் மூலம் கண்டிப்பா ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். ஆனா என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஏன்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு பின்னால நாம் அங்க இருக்கிறோம். சோ ஆனா என்ன பண்ணலாம்னா, அதையெல்லாம் சுருக்கமா நம்ம பார்த்து அந்த ஆதாரங்கள் நிரூபிக்கிற கான்செப்ட் என்ன, அந்த கான்செப்ட் மாத்திரம் எடுத்து நம்ம பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு அந்த கான்செப்ட் இன்னும் பெரிய அளவுல நிறைவேறிடுகிறது நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். சோ அதனால அந்த அவருடைய நாட்கள்ல அந்த வருஷங்கள்ல அந்த டேட்ல அப்ப இருந்துட்டு அரசியல் அமைப்பு மத அமைப்பு அதனுடைய தலைவர்கள் அவர்களை பற்றின புள்ளி விவரங்கள் ஒரு சாம்பிளுக்கு ஒன்னொன்னு நாம காண்பிப்போம். ஆனா அதை முழுவதும் பார்க்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. அப்படி எடுக்க ஆரம்பிச்சோம்னா அது கொஞ்சம் புரியாதது போல இருக்கும், நமக்கு தொடர்பு இல்லாதது போல அவசியம் இல்லாதது போல இருக்கும். சரி, ஆனா இந்த மூன்று பாடங்கள் கண்டிப்பா ரொம்ப முக்கியமான பாடம். எப்படி இந்த அர்மகதோன், எப்படி இந்த பழி வாங்குதலின் நாள்ல இந்த மாபெரும் அமைப்பு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதனுடைய எலிமெண்ட்ஸ் அந்த பிரிவுகள் சப் அந்த மத சபை அமைப்புகள் அப்புறம் அந்த அமைப்புகளுடைய பிடியில் இருக்கிற ராஜ்யங்கள் அதனுடைய அரசியல் அமைப்பு மற்றும் இந்த பொது ஜனம் இவங்க எல்லாம் எப்படி அந்த ஒரு திட்டத்துக்குள்ள நியாயம் தீர்க்கப்படுறாங்க என்பது அழகாக நிறைய ஆதாரங்கள் அங்க சொல்றாங்க. சோ இன்னைக்கு நாம நான்காவது பாடம் பார்க்க போறோம். ரொம்ப ஸ்லோவா நிதானமா நாம பார்க்கறதுக்கு நம்ம விரும்புறோம், அப்பதான் பாடங்கள் நமக்கு புரியும். சோ நான்காவது பாடத்தினுடைய தலைப்பு ஆங்கிலத்துல சொல்லணும்னா பாபிலோன் அரைண்ட் பிஃபோர் த கிரேட் கோர்ட். தமிழ்ல அதை அப்படியே சொல்லணும்னா மகா நியாய சபை முன்பு நிறுத்தப்படும் பாபிலோன் அல்லது நிறுத்தப்பட்டிருக்கும் பாபிலோன், அது கரெக்ட் மீனிங். மகா நியாய சபை முன்பு நிறுத்தப்பட்டிருக்கும் பாபிலோன். சோ இந்த அர்மகதோன் நிறைவேறுகிற விஷயத்துல இது ஒரு முக்கியமான அம்சம். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கிற இந்த பாபிலோனுக்கு, சோ இந்த பாபிலோனுக்கு இப்ப என்ன சம்பவித்துக் கொண்டிருக்குது எக்ஸாக்டா நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல, சோ பாத அங்கங்களா சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனங்களை இந்த மாபெரும் அமைப்புகள் மேல நிறைவேறுகிற விஷயத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு நாம இப்ப பார்த்தோம்னா, அப்படி பார்க்கும் போது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் எதுவா இருக்கும்னா, இப்போ அந்த பாபிலோன் மகா நியாய சபைக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறான். சோ இந்த தலைப்பு புரிஞ்சுக்கணும். தலைப்பு புரிஞ்சிட்டோம்னா கண்டிப்பா இந்த பாடத்தினுடைய சாராம்சம் நம்ம மனசுக்குள்ள வந்துடும். ஏன்னா பொதுவாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு தாழ்மையான கருத்து எந்த ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் அந்த தலைப்பு ரொம்ப முக்கியம். அந்த தலைப்பை நம்ம சரியான கோணத்துல உள்வாங்கிக்கிட்டோம்னா கண்டிப்பா அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பாடத்தையே நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். பாருங்க இங்க ரொம்ப வித்தியாசமான தலைப்பு. சோ இதை நாம இந்த தலைப்பை மெடிடேட் பண்ணோம்னா இதுக்குள்ள என்ன இருக்கும் என்பது அங்க பாத்துடலாம். பாருங்க தலைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா பாபிலோன். சரி, இப்ப பாபிலோன்னா நமக்கு நல்லா தெரியும், ரெண்டாவது பாடத்துல நிறைய பாத்துட்டோம். பாபிலோன் சொல்லும் பொழுது எதையெல்லாம் உள்ள அடங்குது பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமா அந்த சபை அமைப்புகள் அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த ராஜ்யங்களுடைய அரசியல் சக்திகள் மெயின் இது. நெக்ஸ்ட் ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்கள் அவங்களோட தொடர்பு இருக்கிற உலகத்தின் ஜனங்கள். ஆனா மெயின் நம்ம பார்க்கும் பொழுது அந்த எக்லிசியாஸ்டிக்கல் பவர், அந்த மத அமைப்பு, நெக்ஸ்ட் அந்த மதத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அரசியல் அமைப்பு சக்திகள், சிவில் அண்ட் எக்லிசியாஸ்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் கிறிஸ்டந்தம், கிறிஸ்தவ ராஜ்யங்களுடைய இந்த மத அதிகாரம் மற்றும் அரசியல் அதிகாரம் ரொம்ப எக்ஸாக்ட். சோ இந்த பாபிலோன் என்ன இருக்கிறாங்க அப்படின்னா மகா நியாய சபைக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இது என்ன இது வார்த்தை, மகா நியாய சபைக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அருமையா இது ஒரு ஒரு ஃப்ரேஸ், ஒரு வாக்கியம், ஒரு காட்சிய உள்ள அடக்கி இருக்குது. சோ இப்போ நியாய சபை நம்ம பாஷையில கேஷுவலா சொல்லிட்டோம்னா நீதிமன்றம் வச்சுக்கோங்க. சோ நீதிமன்றத்துக்கு முன்பாக இந்த பாபிலோன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்ப எப்படி இருக்கும் அந்த காட்சி, என்ன நடக்கும் அங்க, என்ன காரியங்கள் உள்ள அங்க இருக்கும், அது அந்த காட்சியில நாம புரிந்து கொள்ளலாம். கண்டிப்பா நீதிமன்றத்துக்கு முன்னாடி பாபிலோன் நிறுத்தப்பட்டிருக்குன்னா அந்த காட்சியில வேற யார் யாரெல்லாம் சம்பந்தப்படணும்? கண்டிப்பா நீதிபதி வந்து உட்கார்ந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அந்த விசாரணைய பார்ப்பதற்கு யார் இருப்பாங்க? விட்னஸஸ், சாட்சிகள், ஜனங்கள் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ உட்கார்ந்திருக்கிற நீதிபதி வந்து அமர்ந்திருக்கிற ஜனங்கள் இவங்களுக்கு முன்பாக குற்றவாளி கூண்டில் இருப்பாங்க. குற்றவாளி பாபிலோன், இதுதான் அந்த காட்சி. சரி, சோ இந்த நியாய சபைக்கு முன்பாக பாபிலோன் வந்திருக்குது. நீதிபதி இருக்கிறார், ஜனங்கள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன காரியங்கள் நடக்கும் அந்த மாதிரி காட்சியில்? என்ன நடக்கும்? விசாரணை நடக்கும். விசாரணையில என்ன நடக்கும்? நான் ஜஸ்ட் கேட்கிறேன் உங்களுக்கு, அப்பதான் நீங்க அந்த பிக்சர்ஸ் புரிஞ்சிட்டோம்னா தான் பாடம் புரியும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமான அத்தியாயமும் கூட. சோ அதனால ஹெட்டிங்கே நம்ம எவ்வளவு டைம் எடுக்கிறோமோ நல்லது. சோ என்ன நடக்கும் பாருங்க. இப்போ ஒரு குற்றவாளி விசாரிக்கப்படுறாருன்னா முதல்ல என்ன நடக்கும் கோர்ட்ல? விசாரணை தான் நடக்குமா? அதுதான் நடக்குது. அவர் விசாரணை நடக்கும் போது அதுல முதல் அம்சமா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். நீதிபதி பார்த்துட்டு இருக்கிறார், ஜனங்கள் கூட கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்கணும் நியாயமா அப்படின்னா, அந்த குற்றவாளி கூண்டில் இருக்கிறவங்களுடைய குற்றம் என்ன ஆகும்? அறிவிக்கப்படும். நீதிபதி கவனிப்பார், குற்றவாளி கவனிப்பாங்க, ரொம்ப முக்கியமா ஜனங்கள் அதை வாட்ச் பண்ணுவாங்க. இவர் எந்த குற்றத்துக்காக இங்க நிக்கிறார்? அந்த குற்றமே நல்ல வார்த்தையை சொன்னா அம்பலப்படுத்தப்படும், அறிவிக்கப்படும். இவர் இன்ன 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 குற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க, அதை இவங்க எல்லாம் கவனிப்பாங்க, கேட்பாங்க. இது அந்த குற்றவாளிக்குமே தெரியும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் குற்றவாளிக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். என்ன சொல்றீங்க இந்த குற்றச்சாட்டுகளுக்கு? ஒருவேளை அவங்க ஏதாவது தங்கள் தரப்பு நியாயங்கள் அங்க எடுத்து வைக்கலாம். அதற்கு பின்பு அந்த நீதிமன்றமே முடிவு எடுக்கும், இவர் குற்றவாளி தான், இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம். இது எல்லாமே அந்த ஜனங்கள் அங்க பார்ப்போம். சோ இதுதான் ஒரு நீதிமன்றம் சொல்லிட்டா அந்த ஒரு காட்சி. சோ பிரதர் ரசல் ரொம்ப அருமையா அந்த டைட்டில் சூஸ் பண்றாங்க, ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் கொண்டு அந்த பாடம். அதனுடைய சாராம்சம் முழுவதும் ரத்தின சுருக்கமா ஒரு டைட்டில் போடணுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிரதர் அந்த டைட்டில் சூஸ் பண்றாங்க, பாபிலோன் அரைன் பிஃபோர் த கிரேட் கோர்ட், மகா நியாய சபை முன்பு பாபிலோன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்குது. நீதிபதி உட்கார்ந்து இருக்கிறாரு, ஜனங்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பாடத்தினுடைய முக்கியமான அம்சம் என்னன்னா, கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கும் போது நடக்கிற விஷயம், அந்த அமைப்பினுடைய குற்றங்கள் ஜனங்கள் பார்க்கும்படி அறிவிக்கப்பட்டு இருக்குது. இன்னைக்கு எக்ஸாக்டா இந்த பாடத்துல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, பிரதர் ரசல் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிற விஷயம், சோ இன்னைக்கு இந்த பாபிலோன் செய்துட்ட அந்த குற்றங்கள் எப்படி ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கு, ஏன் அறிவிக்கப்படுது, இது என்ன விளைவுகளுக்கு கொண்டு வந்து முடியும் பாருங்க. ரொம்ப அந்த சப்ஜெக்டினுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கலாம். இந்த வால்யம் முடிக்க போது இந்த பாபிலோன் முற்றிலுமாக அழிய போது அர்மகதோன்ல. ஆனா அதுக்குள்ள என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் நடக்குது, அது எப்படி இன்னைக்கு நம்ம கூர்ந்து கவனிச்சா பார்த்து புரிஞ்சுக்கலாம். சோ அது பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ண போது நம்ம ரொம்ப கவனம் கொடுக்கறது நல்லது. சோ இன்னைக்கு எப்படி இந்த பாபிலோன் செய்திட்ட குற்றங்கள் சாதாரண ஜனங்களுக்கு அது அறிவிக்கப்பட்டு இருக்குது, ஜனங்கள் எப்படி இன்னைக்கு இந்த பாபிலோன் செய்த குற்றங்களை அறிந்து கொள்றாங்க, ஏன் இது ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? ஏன்னா ரொம்ப காலம், கிட்டத்தட்ட ஒரு 1260 வருஷம் ஒருத்தர் ஒன்னும் பண்ணல இந்த பாபிலோன் அமைப்பு. அப்ப இதை காட்டிலும் ரொம்ப நல்லாவே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஜனங்களுக்கு தெரியல, ஜனங்களுக்கு அது புரியாது, ஏற்றுக்கொண்டிருந்தாங்க இவங்கதான் தேவன் நம்ம மேல வச்சிட்ட பெரியவர்கள். ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு உட்பட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதே ஜனங்களுக்கு முன்னாடி இதே பாபிலோன் அமைப்பு செய்த குற்றங்கள் அறிவிக்கப்படுறது. எப்படி? How it is possible? எப்படி இது சாத்தியம்? எதனால் இது சாத்தியம்? நெக்ஸ்ட் இதை அறிஞ்சு கொள்கிற ஜனங்கள் என்ன ஒரு விளைவு ஜனங்களுக்குள்ள உண்டு பண்ணும். சோ இந்த ப்ராசஸ், இது நடந்துட்டு இருக்கிற இந்த செயல்பாடுகள் இன்னைக்கு பாபிலோன் விஷயத்துல ஜனங்கள் மத்தியில, அது எப்படி நாம புரிஞ்சு கொள்வது என்பது தான் இந்த நான்காவது பாடத்தினுடைய சாராம்சம். இது நாம இன்னைக்கு நாம ஓரளவுக்கு நாம அங்க பார்ப்போம், தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல நாம அங்க பார்ப்போம். ஆனா இந்த காட்சி தலைப்பு அதனுடைய கருப்பொருள் பிரதர் எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா கர்த்தருடைய வசனத்துல. ஏன்னா வசனத்துல தேவன் சொல்றார், சேம் காட்சி வசனத்துல அப்படியே அழகாக கொண்டு வந்து நிறுத்துறாங்க. வசனம் எங்க இருக்குது? சங்கீதம் 50 அதிகாரம். சொல்லக்கூடிய வசனங்கள் நீங்க வாசிங்க, நோட் பண்ணிட்டு வாசிக்கிறவங்க முதல்ல கவனிச்சுக்கோங்க. வசனம் 1, அப்புறம் வசனம் 4, அப்புறம் வசனம் 7, அப்புறம் வசனங்கள் 16-22. இந்த வசனங்களை தொடர்ச்சியா வாசிச்சீங்கன்னா ஒரு கோர்வை இருக்கும், அதுக்குள்ள ஒரு 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 காட்சி இருக்கும், அதுதான் இந்த பாடம். சோ வசனம் 1, வசனம் 4, வசனம் 7 மற்றும் 16-22 வசனங்கள் வாசிக்கலாம். சோ இந்த வசன பகுதியில பாருங்க, நம்ம தலைப்பு குறிச்சு பார்த்த விபரமே அங்க இருக்குது, அந்த காட்சி. சோ நியாய சபைக்கு முன்பாக பாபிலோன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு அதனுடைய குற்றங்கள் அறிவிக்கப்பட்டு அதன் மூலம் அது செய்த குற்றங்களை ஜனங்கள் அங்க அறிந்து கொள்றாங்க. பாருங்க, இது அந்த வசனத்துல அங்க கிளியரா சொல்லிருக்கு. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். ஃபர்ஸ்ட் பாருங்க, அவரு சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் இருக்கிற பூமியை அவர் கூப்பிடுறார், ஜனங்களை அவர் கூப்பிடுறார். பாருங்க, முதல்ல அந்த ஆடியன்ஸ் வராங்க, விட்னஸஸ் வராங்க, அந்த சீன்ல ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பாருங்க, இப்போ இந்த வசனம் நல்லா மெடிடேட் பண்ணலாம். அவர் தம்முடைய ஜனத்தை எப்படி பிராக்கெட்ல இருக்குன்னா, இங்கிலீஷ்ல த ப்ரொஃபஸ்டு பீப்புள் ஆஃப் காட் அப்படின்னா, தம்முடைய ஜனம் என்று சொன்ன ஜனத்தை, தம்முடைய ஜனம் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். யார் இப்போ தங்களை தேவனுடைய ஜனம் என்று சொல்லிக்கிற ஜனம்? கிறிஸ்தந்தம், கிறிஸ்தவ ராஜ்யங்கள். சோ நியாய தீர்ப்பு யாரது பத்தின நியாய தீர்ப்புனா, கிறிஸ்தவ ராஜ்யங்கள் அதனுடைய ஜனங்கள். பாருங்க மறுபடியும் அந்த வசனம், அவர் தம்முடைய ஜனம் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஜனத்தை நியாயம் தீர்க்க, டிரான்ஸ்லேஷன் எல்லாம் ராங் இல்ல, அப்படித்தான் இருக்கு, எக்ஸாக்ட் கரெக்ட் தான். பட் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த அர்த்தம் எடுக்கிறதுக்கு அப்படின்னா, தம்முடைய ஜனம்னா நம்ம உடனே யார வேணா நினைக்கலாம், உண்மையான சபை நினைக்கலாம், அவங்களை பத்தி இல்ல. சோ அதனால தான் தி ப்ரொஃபஸ்டு பீப்புள் ஆஃப் காட் தங்களை தேவனுடைய ஜனம் என்று சொல்லிக்கிறாங்களோ ஒழி, ஆனா தேவனுடைய ஜனம் போல அவங்க நடந்துக்கிறது இல்ல. யார்? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ராஜ்யங்கள். சோ தம்முடைய ஜனம் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஜனத்தை நியாயம் தீர்க்க பாருங்க, யார் யாரெல்லாம் கூப்பிடுறாரு? உயர இருக்கும் வானங்கள், ஸ்பிரிச்சுவல் ரூலர்ஷிப்ஸ், ஹையர் அத்தாரிட்டிஸ், மேலான அதிகாரங்கள். அது ரொம்ப முக்கியமா, கர்த்தர் இயேசு வந்திருக்கிற பொழுது அந்த புதிய அரசாட்சி இருக்கும் பொழுது அந்த ராஜ்யங்கள், அந்த அதிகாரங்கள், அந்த மேலான அதிகாரங்களையும் கூப்பிடுறார். நெக்ஸ்ட் பூமியையும் கூப்பிடுவார். பூமி, சிஸ்டம்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தினுடைய ஜனங்கள், பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்களையும் அவரு அங்க கூப்பிடுவார். பாருங்க, நீதிபதி உட்கார்றார், நெக்ஸ்ட் ஜனங்களே அழைக்கப்படுறாங்க. பாருங்க, அப்படி கூப்பிட்டு 7வது வசனம், என் ஜனமே கேள், நான் பேசுவேன். என் ஜனமே, அதாவது கிறிஸ்தவ ராஜ்யங்கள், அவங்க தான் நீதிமன்ற அந்த குற்றவாளி கூண்டுல நிக்கிறாங்க. என் ஜனமே, என் ஜனம் என்று சொல்லிக்கொண்ட ஜனமே, கிறிஸ்தவ ராஜ்யங்களே, கேள், நான் பேசுவேன். இஸ்ரேலே, த நாமினல் ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல், இஸ்ரேல் அப்படின்னா பெயரளவுல ஆவிக்குரிய இஸ்ரேலர்களா இருக்கிற கிறிஸ்தவ ராஜ்யங்களை பார்த்து சொல்றாரு. இஸ்ரேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நான் தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன் சொல்லிட்டு அவங்கள பத்தின குற்றங்கள் அங்க சொல்றார். 16-22, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி, மன்னிக்கணும், தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபசாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு கற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி, சகோதரன் த ட்ரூ சர்ச், பெயர் சபை, கிறிஸ்தவ ராஜ்யம், அவங்களுடைய சகோதரனுக்கு விரோதமாய் பேசினாங்க. யார் அவங்களுடைய சகோதரர்கள்? உண்மையான பரிசுத்தவான்கள். சோ உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பது இல்லை. அந்த காட்சி இந்த வசனத்திலிருந்து பிரதர் எடுத்திருக்கிறது நமக்கு ரொம்ப அருமையா இருக்கு. இதுதான் இந்த பாடத்தினுடைய ஆதார வசனங்கள். சகோதர சகோதரிகளே, இது இன்னைக்கு எப்படி நமக்கு முன்னால நிறைவேறி கொண்டு இருக்குது? பாபிலோன் உலக ஜனங்களுக்கு முன்பாக குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. நீதிபதி உட்கார்ந்திருக்கிறார். அவங்களுடைய குற்றங்கள் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கு. ஜனங்கள் ரொம்ப கோபத்துல அவளோடு அந்த விஷயங்களை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. சோ இந்த அம்சம் இப்போ நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு அம்சம். இது எப்படி இது நிறைவேறுது, எப்படி இது சாத்தியம் தேவனுடைய திட்டத்துல, இது நாம அந்த சாப்டர்ல நாம பார்க்கிறோம். சோ இது எப்படி நிறைவேறுது என்று பார்க்கும் போதே சகோதர சகோதரிகளே, பாருங்க, இப்ப நாம் இருக்கிற காலம் கிறிஸ்து இயேசுனுடைய 1000 ஆண்டு அரசாட்சி வல்லமையாக ஸ்தாபிக்கப்படுவதற்கு ஆயத்தமாகிற காலம் இது. The day of his preparation in the overlapping period. So in the கண்ணுக்கு தெரிகிற அரசாட்சிக்கு ஆயத்தம் பண்ணுகிற ஒரு கால பகுதியில இருக்கிறோம். இந்த காலத்துக்கே உரிய ஒரு ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, அறிவு பெருத்து போகிற ஒரு காலம். சோ எல்லா துறைகளிலுமே மனுஷங்களுடைய அந்த அறிவு பெருகக்கூடிய ஒரு காலமா இருப்பதனால அதன் விளைவாக இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம்னா, எல்லா துறைகளையும் அறிவு பெருகி போயிருக்கிற இந்த காலத்துல அந்த அறிவை பெற்றுக்கொண்டதன் விளைவாக இந்த பாபிலோனுடைய மதம் மற்றும் அரசியல் சக்திகள் அதிகாரங்கள் இன்னைக்கு ஜனங்கள்னால என்ன சொல்லலாம்னா நிறுத்து பார்க்கப்படுது. நீதி, நீதியில எந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க என்று இந்த பாபிலோன் வந்து நிறுத்து பார்க்கப்படுகிறது. சோ அப்பதான் அந்த காட்சி, நீதிபதி உட்கார்ந்திருக்கிறாரு, ஜனங்கள் இருக்கிறாங்க, அந்த குற்றங்கள் அறிவிக்கப்படுது, அதை ஜனங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சு இந்த குற்றவாளி எந்த வகையில் அவர் குற்றவாளி, எவ்வளோ அநியாயமா இந்த குற்றங்களை செஞ்சிருக்கிறார் என்று ஜனங்கள் இந்த அமைப்பை இப்ப நிறுத்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்று சகோதரர் வந்து அங்க சொல்லுகிறார். சோ இது இப்ப ரைட் நவ், அது அப்படின்னா பிரதர் ரசல் எழுதின காலத்திலிருந்து இன்ன வரைக்குமே இது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக அங்கிருக்கு. அப்ப என்னன்னா அவர்களை பற்றின குற்றங்கள் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா அப்படியே ஜனங்களுக்கு ரொம்ப தெளிவா காண்பிக்கப்படும், அறிவிக்கப்படுது. சோ இந்த அமைப்பு பாபிலோன் அதனுடைய மத அதிகாரங்கள், அதனுடைய அரசியல் அதிகாரங்கள், சிவில் அண்ட் எக்லிசியாஸ்டிக்கல் பவர்ஸ், இவங்க என்னென்னலாம் குற்றம் செஞ்சிட்டாங்க, அந்த குற்றங்கள் இன்னைக்கு ஜனங்களுக்கு ரொம்ப தெளிவா காண்பிக்கப்படும். நெக்ஸ்ட் அவங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு, சரி அந்த குற்றங்களை குறிச்சு நீங்க என்ன சொல்றீங்க, சோ அவர்கள் கூட ஏதோ ஒண்ணு சொல்வதற்காக முயற்சிக்கிறாங்க. சோ இந்த சீன் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சோ இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் இன்னைக்கு நடந்து இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலம் முதற்கொண்டு இது நடந்துட்டு இருக்கு. பிரதர் ரசல் இந்த வால்யம் எழுதினாங்க, எழுதும் போது அவருடைய பெரும் அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருந்துச்சுன்னா 1914 இதெல்லாம் முடிஞ்சிடும். சப்போ அவரு 1897 எழுதுறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால நடக்கிற சூழல்கள் அதனுடைய புள்ளி விவரங்கள் எல்லாம் ரொம்ப அருமையா கொடுத்தாங்க, சொல்றாங்க. என்ன ஆச்சரியம் சகோதர சகோதரிகளே, அவைகள் உண்மை. இன்னும் நமக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிடுச்சு, இது பிரதர் அங்க எதிர்பார்க்கல, ஆனா அவரு புரிஞ்சு கொண்டார் நிச்சய காலம் இருக்குது என்று. இப்போ அதே போல ஆனா பல மடங்கு அதிகமா இன்னைக்கு நம்ம முன்னாடி நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பிரதர் ரசல் அவங்க காலத்து ஆசீர்வாதங்களை வச்சு இதெல்லாம் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுனால பாருங்க அவங்க குற்றங்கள் நமக்கு நல்லா அறிவிக்கப்படுது சொல்றாங்க. ஆனா அவர் காலத்துக்கு நம்ம காலத்துக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம். சோ நமக்கு இன்னுமே நல்லாவே அங்க தெரியுது என்று நம்ம அங்க பாக்குறோம். சரி, சோ இப்படி நடப்பதனுடைய நடக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன, அது கூட டிஸ்கஸ் பண்றோம். ஏன் இந்த பாபிலோன் வந்து நிறுத்தப்படணும் ஜனங்களுக்கு முன்பாக, அதனுடைய குற்றங்கள் தவறுகள் அநீதி ஜனங்களுக்கு அறிவிக்கப்படணும், ஜனங்கள் இதை கேட்கணும், நீதிபதி உக்காந்துருக்கு பார்க்கணும், இது யாருக்காக இந்த ஒரு காட்சி இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்குது, யாருக்காக இது நிறைவேறதுனா கண்டிப்பா உட்கார்ந்திருக்கிற நீதிபதிக்காக இல்லவே இல்ல. ஏன்னா அவர் வந்த உடனே அவர் சென்டென்ஸே எழுதிட்டார், என்ன சென்டென்ஸ் எழுதிட்டார்னா தீர்ப்பே அவர் எழுதிட்டார், மெனே மெனே தெக்கேல் உபார்சின், நீங்க ஏற்கனவே என்னாகப்பட்டாச்சு, நிறுத்தி பார்க்கப்பட்டு குறைவுள்ளவன் என்று கண்டறியப்பட்டு உங்களுக்கு தீர்ப்பே வழங்கியாச்சு. அவருக்கு வந்துட்டு இந்த அமைப்பு செய்த குற்றங்களை தெரிவிச்சு அவங்க குற்றவாளிகள் தான் என்பதை அவர் ஏற்றுக்கொள்வதற்காக இந்த முயற்சி இல்ல. ஆனா இது நடக்குது இந்த காட்சி இன்னைக்கு, என்ன காட்சி, குற்றவாளி அவருடைய குற்றங்கள் அறிவிக்கப்படுது, ஜனங்கள் கவனிக்கிறாங்க, நீதிபதி கவனிக்கிறார், ஆனா இந்த காட்சி நீதிபதிக்காக நடக்கிறது இல்ல. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும் இந்த அமைப்பு எப்படி எல்லாம் பண்ணுச்சுன்னு, அவர் ஏற்கனவே நடந்த விஷயங்கள்லாம் புரிந்துட்டு வந்த உடனே அவர் ஜட்ஜ்மெண்டே கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறார். அப்ப இந்த காட்சி எதுக்காக யாருக்காக நடக்குதுன்னா ஜனங்களுக்கு, ஜனங்களுக்காக இந்த காரியம் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு. ஜனங்களுக்கு இந்த அமைப்பினுடைய உண்மையான ரூபமே அங்க அருமையா காண்பிக்கப்படுது. ஏன் காண்பிக்கப்படணும், ஏன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த ஜனங்கள் இந்த அமைப்புகள்னால வஞ்சிக்கப்பட்டு இதுதான் பரிசுத்தமான ஒரு அமைப்பு, தேவனால அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரம் என்று சொல்லி தங்களை அதற்கு அர்ப்பணிச்சிட்டு தங்களை அதுக்கு உட்படுத்தி கொண்டு இருந்தாங்க. அப்படி இருந்த ஜனத்துக்கு இப்ப அதனுடைய சுயரூபம் காண்பிக்கப்படும். இந்த அமைப்பு என்னெல்லாம் பண்ணிருக்குன்னா இப்ப எப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் காண்பிக்கப்படுறதுனுடைய நோக்கம் என்னன்னா அதை அவர்கள் அதனுடைய உண்மையான நிறத்தில் அதை அவங்கள அதை பார்க்கணும். அது மாத்திரமில்ல, இந்த அமைப்புக்கு வரப்போகிற அழிவு அவர்கள் முழு மனசோடு ஏற்றுக்கொள்வாங்க. இது தேவனுடைய நீதி, இது இப்படித்தான் நடக்கணும், இந்த அமைப்புக்கு இந்த மாதிரி ஒரு அழிவு தான் வரணும் என்று அவர்கள் மனதார ஏற்றுக்கொள்வதற்கு இப்ப இந்த ஜனங்களுக்கு இந்த அமைப்பினுடைய குற்றங்களே தவறுகள் வந்துட்டு அங்க போட்டு காண்பிக்கப்படுவது என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனா இந்த மாதிரி ட்ரையல், இந்த விசாரணை போகும் பொழுது இந்த விசாரணையில அந்த அமைப்பு செய்த எந்தெந்த தவறுகள் கேட்கப்படுதாமா சகோதர சகோதரிகளே, அந்த அமைப்புகள் சொல்லிட்டாங்க நாங்க பரிசுத்தமான அமைப்புகள், அவங்களுடைய பரிசுத்த அமைப்ப கேள்விக்குள்ளாகுது. தங்களை பரிசுத்தமான அமைப்புகள் என்று சொல்லிக் கொண்டுச்சு இந்த மத அதிகாரங்கள் மற்றும் அதன் ஆதிக்கத்துல வந்துட்டு அரசியல் அதிகாரங்கள். ஹோலி ஹோலி சொல்லிட்டாங்க இல்லைங்களா, ஹோலி ரோமன் எம்பையர், அப்புறம் த ஹோலி சி போப்பு, இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. சோ அவங்களுடைய பரிசுத்தமே சொல்லிக் கொண்டாங்க, எந்த அளவுக்கு உண்மை செக் ஆகுது. இப்போ ஜனங்கள் கிளியரா பாக்குறாங்க அந்த குற்றங்கள் வெளியாகும் போது. அது மாத்திரம் இல்ல, அதாவது தெய்வீக அதிகாரம் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த தெய்வீகத்தினால தாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க ராஜ்யங்கள் மேல தேசங்கள் மேல. த டிவைன் அத்தாரிட்டி அண்ட் டிவைன் அப்பாயின்மெண்ட், அப்படித்தானே சொல்லிட்டாங்க. தேவன் தான் இந்த ஜனங்கள் மேல பூமியின் மேல எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டார், தேவன் தான் இந்த ஜனங்கள் மேல எங்களை ஆளும் படிக்க அதிகாரத்துல நியமிச்சார். சோ டிவைன் அத்தாரிட்டி அண்ட் டிவைன் அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இது ஜனங்களுக்கு இப்ப வெளியாகிற அந்த தவறுகள்னால சிந்திக்கிறான், என்னடா இந்த அமைப்பு பரிசுத்தமான அமைப்பு என்று சொல்லிக் கொண்டாங்க, தேவனால தெய்வீக அதிகாரம் தரப்பட்ட அமைப்புன்னு சொன்னாங்க, தேவன் தான் இதை நியமிச்சுட்டாங்க, அதனாலதான் ராஜ்யங்களை ஆளுகிறோம் என்று சொல்லிக் கொண்டாங்க. ஆனா இப்போ வெளியாகிற குற்றங்களே, வெளியே வர உண்மைகள் எல்லாம் பார்த்தா ஒன்னும் அப்படி தெரியலையே, இது உண்மையா? இப்போ ஜனங்கள் நல்லா அங்க பார்க்கிறாங்க சகோதர சகோதரிகள். அது மாத்திரம் இல்ல, காலகாலமா அவர்கள் சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, பேசிட்டாங்க பாத்தீங்களா, என்னன்னா பிசாசுகளினுடைய அந்த உபதேசம், வேதத்துல அங்கீகரிக்கப்படாத அந்த ஒரு வஞ்சிக்கிற அந்த உபதேசங்கள், அந்த உபதேசங்கள், அவர்கள் பேசின அந்த உபதேசங்கள் கூட இன்னைக்கு அங்க சோதிச்சு பார்க்கப்படுது இந்த ஜனங்கள்னால சகோதர சகோதரிகள். சோ இதுதான் அந்த காட்சி. சோ பாபிலோன் இன்னைக்கு அந்த ஒரு குற்றவாளி கூண்டுல நிக்கிறாங்க, அவங்க செய்துட்டு அத்தனை விஷயங்களும் தேவன் ஜனங்களுக்கு அங்க வெளிப்படுத்துறார். ஜனங்கள் அதையெல்லாம் பார்த்து இவர்கள் சொல்லிக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் உண்மையா இல்லையா என்பதை அவர்கள் நிதானிச்சு அறிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க சகோதர சகோதரிகள். இதை வந்துட்டு இந்த அமைப்புனால தவிர்க்கவே முடியல, ரொம்ப வெக்கத்தோட இதெல்லாம் எப்படி நடந்துடுச்சு இன்னைக்கு குழப்பத்தோட இவர்கள் வந்துட்டு அந்த ஜனங்களை பாக்குறாங்க. அந்த ஜனங்களுக்கு, ஜனங்கள் கூட இப்ப கேக்குறாங்க இந்த அமைப்புகள், எப்படிப்பா நீங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டீங்க, எந்த அதிகாரத்துல செஞ்சிட்டீங்க, இவ்வளோ குற்றங்களை செஞ்சிருக்கிறீங்க. நீங்க கேட்கும் போது ரொம்ப குழம்பி போய் வெக்க அவமான முகத்தோட இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய பிரதிநிதிகள் மூலம் பதில் சொல்றாங்க. போப்ஸ் கார்டினல்ஸ் அந்த மத அதிகாரத்தினுடைய பிரதிநிதிகள் இவங்க தான், இவர்கள் பேசுறாங்க ஜனங்கள் கிட்ட. இல்ல 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 இல்ல, நாங்க அப்படி சொன்னது இதுக்கு அர்த்தம் வேற. சோ அவர்கள் முயற்சிக்கிறாங்க. அதே போல அந்த அரசியல் அதிகாரத்தினுடைய பிரதிநிதிகள், இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய அதிகாரம் படைச்சவங்க, அந்த கிறிஸ்தவ ராஜ்யங்க அதிகாரம் படைச்சவங்க, தேசத்தினுடைய அதிகாரிகள் ஜனங்களுக்கு தங்களுடைய விளக்கங்கள் அங்க கொடுக்கறாங்க. சோ அப்போ இந்த காட்சி தான் வந்து இங்க போயிட்டு இருக்கு. ஆனா என்ன சகோதரர் சொல்றான்னா ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை, சரித்திரத்துல இந்த மாதிரி ஒரு காட்சி இது வரைக்கும் நடந்ததே இல்லை. இப்ப நடந்துட்டு இருக்கிற அந்த காட்சி பத்தி சொல்றார். இப்போ நடந்து நிறைவேறிட்டு இருக்கிற அந்த நியாய சபை காட்சி, அந்த அமைப்பு நிக்க அதனுடைய எல்லா தவறுகளும் வெளியரங்கமாக்கப்படுது. அதை பார்க்கிற ஜனங்கள் அவர்கள் பறைசாற்றி கொண்ட விஷயங்களை அவங்க கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அந்த அமைப்பு ஸ்தம்பிச்சு போய் குழம்பி போய் அவமானத்துல கூனி குறுகி தங்களுடைய பிரதிநிதிகள் மூலம் பதில் சொல்ல முயற்சி பண்ணி பதில் சொல்ல திணறிட்டு இருக்கிற இந்த காட்சி, பிரதர் சொல்றாரு, அது என்ன சொல்றாருன்னா, நெவர் பிஃபோர் வேர் எக்லிசியாஸ்டிக்ஸ் statesmen and civil rulers examined, cross-questioned and criticized as now at the bar of public judgment. பாருங்க, இதுக்கு முன்னால அந்த பொது ஜனத்தினுடைய நியாய சபைக்கு முன்பாக இந்த தேசத்தை ஆளுகிறவர்களும் இந்த மத அமைப்பின் தலைவர்களும் இது போல கேள்வி கேட்கப்படல, குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்கப்படல. ஆனால் என்ன சொல்றாருன்னா, இது தேவனார் அனுமதிச்சிருக்கிறாங்க, அந்த ஜனங்களினுடைய ஜனங்கள் மூலமா தேவன் இந்த விஷயத்தை வந்து அங்க செஞ்சிட்டு இருக்கிறார் பாருங்க. Through which the heart-searching spirit of the Lord is operating upon them to their great confusion. அவர்கள் குழம்பி போய் அவங்களுடைய முழு சுயரூபத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவா இந்த ஜனங்களின் மூலம் தேவன் இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு அங்க அனுமதிச்சுட்டு இருக்கிறாரு. சோ அவர்களே இதை தவிர்க்க ட்ரை பண்றாங்க. மத அதிகாரத்தின் பிரதிநிதிகளோ அரசியல் அதிகாரத்தின் பிரதிநிதிகளோ காலம் காலமா அவர்கள் செய்திட்ட தவறுகள் மறைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு ஆயத்தமாகும் நாளின் வெளிச்சத்துல ஜனங்கள் அதையெல்லாம் உணர்ந்து கொள்ளும் வகையில வெளியாக்கப்படுது. ஜனங்கள் பார்த்து கேள்வி கேட்கிறாங்க, அவ்வளவு பதில் சொல்ல முயற்சித்து திணறாங்க, சில சமயங்கள் இதை தவிர்க்கவும் முயற்சிக்கிறாங்க, ஆனா முடியல, இது நடந்தே தீரும். என்ன ஆச்சரியம்னா இது பிரதர் ரசில் 1897 சொல்லியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 100 வருஷம் கிராஸ் ஆயிட்டு. இன்னைக்கு இது எந்த அளவுக்குன்னா ரொம்ப முக்தி போயிடு. அவருடைய காலத்துல இருந்துட்ட ஆசீர்வாதங்களும் நம்ம காலத்துல இருந்த இருக்கிற ஆசீர்வாதங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம். பிரதர் பேசுறது வந்துட்டு அப்ப இருக்கிற பிரிண்டிங் ப்ரெஸ், அப்ப இருக்கிற ரயில் என்ஜின், அந்த ஆசீர்வாதங்களை வச்சு பேசுறார். ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இதெல்லாம் பாருங்க போது எந்த லெவலுக்கு, ஒருவேளை கொஞ்சம் இந்த இன்றைய உலகத்தினுடைய வெளி உலகத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிருந்தோம்னா, இன்னைக்கு ஒரு அமைப்பு பத்தி ஒரு மனுஷன் பத்தி இந்த ஊடகங்கள் வழியாக எப்படியெல்லாம் எவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் எவ்வளவு உண்மையான நியூஸஸ் கேதர் பண்ணலாங்கிற ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியும், ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியும். ஆனா பிரதர் ரசல் அவங்க காலத்துல சொன்னதே ரொம்ப எக்ஸாக்ட், இது மாதிரி நடந்தது இல்ல, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு நமக்கே தெரியும். இப்ப நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு எந்த லெவலுக்கு உண்மை, இன்னைக்கு அதிகாரிகள் ராஜ்யத்தை ஆளுகிறவர்கள் எந்த லெவலுக்கு கூண்டுல நிக்கிறாங்க, கூண்டுல எங்க நிக்கிறாங்க, உள்ளே போயாச்சு, எந்த லெவலுக்கு இது இது வந்து பாருங்க. நமக்கு ரொம்ப சாதாரணமா தெரியும் நம்ம வாழக்கூடிய காலம் நடக்கிற காரியங்களே, பட் இதெல்லாம் ப்ராஃபசி. அது சங்கீதம் 50 தேவன் சொல்றாங்க, நான் நிறுத்துவேன், நான் கேட்பேன், எல்லா ஜனங்கள் பாப்பாங்க, நான் ஜனங்களை எல்லாரையும் கூப்பிட்டு உக்கார வச்சு உங்களையும் கூண்டுல நிக்க வச்சு நான் கேட்பேன், நான் சும்மா இருந்துட்டேன் நினைக்காது, எப்படி இருக்குது பாருங்க இந்த தீர்க்க தரிசனம். சோ இது பிரதர் ரொம்ப அழகா சொல்றாங்க, அவர் காலத்துல அது அந்த அளவுக்கு நிறைவேறிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம காலத்துல இது ரொம்ப 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 அதிகமாவே ஆயிட்டு இருக்கு. சரி, நம்ம அந்த டாபிக் நம்ம அங்க போகலாம். சரி, இப்படியாக அவர்கள் நிறுத்தப்படுறாங்க இன்னைக்கு நியாய சபைக்கு முன்பாக. ஏன் இவங்க இப்படி இவர்களை நிறுத்தி பார்க்கப்படணும், நிறுத்து பார்க்கப்படணும், ஏன் நிறுத்து பார்க்கப்படணும் இந்த அமைப்பு? சகோதர சகோதரிகளே, ஒரு வகையில தேவன் பாருங்க இந்த அமைப்புகளுக்கு ஒரு காலம் கொடுத்திருந்தார், பேரு புறஜாதியார் காலம். இந்த காலத்துல தேவன் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க, அவருடைய ஆளுகை பூமியில இருக்காது. என்ன பண்ணிட்டாங்க மனுஷங்கள், நீங்க உங்களை நீங்களே ஆண்டு கொள்ள முயற்சி செய்யுங்க, ஏதாவது ஒரு முறையில் அது சரியோ தப்போ செய்யுங்க, நீங்க ஒரு லீஸ் பவர் நான் கொடுக்குறேன் 1914 வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணுங்க. சோ அப்ப என்னன்னா இது தேவன் எதுக்கு அனுமதிச்சாங்கன்னா, இந்த காலத்துல மனுக்குளம் உணர்ந்துடுவாங்க, பலவிதமான ஆளுகை முறை முயற்சி பண்ணுவாங்க, எதுவுமே நிலைக்காது, எல்லாமே பொய்த்து போய் தோல்வியில முடியும். அப்ப மனுக்குளம் ஒரு உணர்வுக்குள்ள வருவாங்க, பலவீனமான விழுந்து போன சுபாவத்துல நாம நம்மை நாமே ஆண்டு கொள்வதற்கு வாய்ப்பே இல்ல, நம்முடைய சுய முயற்சி வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்டுக்கு வருவாங்க. இதுக்காக தேவன் என்ன பண்ணிட்டாங்களாம், இந்த புறஜாதியார் காலங்கள் அவர்கள் மேல அனுமதிச்சுட்டாங்க, இதுக்காக அவர்கள் உணர்வுக்குள்ள வந்துடுவாங்க. ஏன்னா அதுதான் உண்மை, இவங்கனால தங்களையே ஆண்டு கொள்ளக்கூடிய சக்தி கிடையாது, ஏன்னா இவங்க விழுந்து போன சுபாவத்தில் இருக்கிறாங்க. அப்போ தங்களுடைய இயலாமைய ஏற்றுக்கொண்டு ஒருவேளை தேவனுக்கிட்ட காத்து நிக்கணும், அந்த நிலைமைக்கு தான் வரும். இதுக்காகத்தான் இந்த மத அதிகாரங்கள் அது இல்லாது அரசியல் அதிகாரங்கள் எதுவா இருந்தாலும் அவர்களுடைய பங்கை முயற்சி செய்து பார்க்க தேவன் அனுமதிச்சுட்டாங்க. ஆனா அது இந்த மாதிரி ஒரு முடிவுக்குள்ளத்தான் வரணும் நியாயமா. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்காக தேவன் இவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை இந்த அமைப்புகள் இந்த அதிகாரங்கள் ரொம்ப சாதகமா எடுத்துட்டாங்க. எதுக்கு எடுத்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு இன்னொரு சாதகம் இருந்துச்சு, சாதாரண பொது ஜனங்களுடைய அறியாமை மூட நம்பிக்கை. இது வேற இவங்களுக்கு ரொம்ப சாதகம் ஆயிட்டு, அந்த அறியாமை மூட நம்பிக்கைக்குள் இருக்கிற ஜனங்கள் மேல கடவுளே எங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து ஆளுகை செய்ய வைத்துட்டார் என்கிற ஒரு தவறான உபதேசத்தை புகுத்தி அதை அவங்களை நம்ப வச்சு, அவங்க ஏற்கனவே அறியாமை மூட நம்பிக்கைக்குள் இருக்கிறதுனால அது உண்மை என்றவர்கள் நம்பிக்கொள்ள இந்த சந்தர்ப்பத்தை இந்த மத அமைப்புகளானாலும் சரி, இந்த அரசியல் அமைப்புகளானாலும் சரி, சகோதரர் ரொம்ப அழகா சொல்றாரு, தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு இன்ன வரைக்குமே அநியாயம் அக்கிரமம் வந்துட்டு அவர்கள் அங்க செய்து கொண்டு அங்க இருக்கிறாங்க என்று அங்க நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அது மாத்திரம் இல்ல, இது மாத்திரம் இவங்க செய்யல, இவங்க வேற என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இந்த பொய்யாக சொல்லப்பட்டுட்ட தேவனால உண்டான அதிகாரம், தேவன் நியமிச்ச அதிகாரம் அவங்க தங்களுக்கு சொல்றாங்க பாத்தீங்களா, இது பொய், பொய்யாக சொல்லப்பட்டுட்ட இந்த உபதேசம் உண்மை ஆகிறதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜனங்களுக்குள்ள அந்த மூட நம்பிக்கையும் அந்த அறியாமையும் இருப்பதற்கு அதை அவங்க வளர்த்து வேற விடுற முயற்சிகள்ல இந்த அதிகாரங்கள் கிரியேட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஷார்டா நான் சொல்றது புரியுதுங்களா, இந்த மத அதிகாரம் அரசியல் அதிகாரம் புராஜாதியார் காலத்துல தேவன் சும்மா ட்ரை பண்ணி பார்த்து தோல்வியை ஒத்துக்கொள்ளட்டும் அனுமதிச்சாங்க பாருங்க. இந்த சந்தர்ப்பத்தை அவங்க என்ன எடுத்துட்டாங்கன்னா, அறியாமை மூட நம்பிக்கைக்குள் இருக்கிற ஜனங்கள் கிட்ட பாத்தீங்களா, கடவுளே எங்களை தான் நியமிச்சிருக்கிறாரு, நாங்க தான் பரிசுத்தமான சபை அதிகாரம், நாங்க தான் பரிசுத்தமான ராஜாக்கள், தேவனே எங்களை உங்கள் மேல நியமிச்சிருக்கிறார், அமைதியா கீழ்பட்டு போங்க சொல்ல, ஜனங்களும் அறியாமை மூட நம்பிக்கையில இருந்துட்டு அப்படியே ஏற்றுக்கொள்ள, இது இவங்களுக்கு சாதகமா போயிடுச்சு. இன்னும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த நிலைமை நீடிப்பதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜனங்களை மூட நம்பிக்கைக்குள்ளயும் அறியாமைக்குள்ளயுமே இருப்பதற்கு அவங்களை அனுமதிச்சுட்டாங்க. இப்படித்தான் இந்த பாபிலோன் குற்றவாளி கோன்ல இருக்கிறவங்க கடந்த காலம் முழுக்க செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்போ டைம் மாறுது, தேவனுடைய திட்டத்துல காலம் அங்க மாறுது. சகோதர சகோதரிகளே, இப்போ என்ன காலம் மாறிடுதுன்னா, கர்த்தர் இயேசு வந்திருக்கிறாங்க, அந்த 1000 ஆண்டு அரசாட்சியின் காலம் துவங்கி இருக்குது, அது வல்லமையாக ஸ்தாபிப்பதற்கு ஆயத்தமாகற ஒரு காலம். அப்ப இந்த காலத்துல, இந்த காலத்துக்கே உரிய சில ஆசீர்வாதம் இருக்குது. வசனங்கள்ல பார்த்தோம்னா, அறிவு தெரித்து போகும், அநேகர் அங்குமிங்கும் ஓடி ஆராய்வாங்க அப்படிங்கிற அந்த ஆசீர்வாதமே துவங்கி இருக்கிற இந்த காலத்துல ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஆச்சரியமே. அதாவது பாருங்க, and this has come by force, அதாவது only in very recent times have knowledge and education become general. ஆனா சமீப நாட்கள் என்ன இருக்குன்னா, அறிவும் படிப்பும் ஜனங்கள் மத்தியில பெருகி போயிடுச்சு. ஆனா இது கூட அந்த அதிகாரங்கள் வந்து நல்ல எண்ணத்துல உண்டு பண்ணல, இது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில உலகத்துக்குள்ள புகுந்திருக்குது, பிரவேசிச்சிருக்குது. என்னது, அறிவு பெருகுதலும் படிப்பதற்கான சந்தர்ப்ப சூழல் வாய்ப்புகள் ஜனங்கள் மத்தியில ஒரு நிர்பந்தத்தினால உருவாயிருக்கு. இந்த ராஜாக்கள் நல்ல எண்ணத்துல பண்ணல, பட் இது ஒரு நிர்பந்தத்துல உருவாயிருக்குது என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ இது எப்படி உருவாயிடுச்சு, பொதுவா அந்த வசனத்துக்கு நமக்கு அர்த்தம் தெரியும். ஆனா அந்த அர்த்தமே பிரதர் ரொம்ப நல்லா விளக்கி சொல்றாங்க. கர்த்தர் இயேசு வந்திருக்கிற அந்த காலத்துல அறிவு பெருகி போகும், அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வோம். இது வந்து அந்த காலத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கு ரொம்ப ஷார்டஸ்ட் அடையாளம். கர்த்தர் இயேசுவின் வந்திருத்தல்ல எப்படி ஆசீர்வாதம் இந்த புலபூமிக்கு உண்டாகும் என்பது ரொம்ப ரத்தின சுருக்கமா சொல்லியிருக்கிற வசனம். அறிவு பெருகி போகும், அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வாங்க. சோ இது எப்படி இது நடந்துச்சு, ரொம்ப முக்கியமா பிரதர் குறிப்பிடுறது த பிரிண்டிங் பிரஸ். ரொம்ப காலம் வரைக்குமே இந்த பிரிண்டிங் பிரஸ் வசதி எல்லாம் இல்ல, ஆனா இது இந்த 74 பின்னாடி தான் உருவாயிடுச்சு. சோ இந்த பிரிண்டிங் பிரஸ் வந்த உடனே வந்ததும் அது மாத்திரம் இல்ல, டிரான்ஸ்போர்டேஷன்ல மாற்றங்கள், போக்குவரத்துல மாற்றங்கள். பிரதர் ரசூல் சொல்லும் பொழுது எது சொல்றாங்க தெரியுங்களா, அந்த காலத்து புதிய பிரிண்டிங் பிரஸ் தெரியும் இல்லைங்களா, அந்த பிரிண்டிங் பிரஸ்ல எவ்வளவு இருந்திருக்கும், இந்த ரூம்ல பெருசா இருந்திருக்கும். நம்ம வீட்டுல இப்ப பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பக்கத்துல ஒரு ஜெராக்ஸ் என்ன பிரிண்டரு அது இருக்குது, அதெல்லாம் பிரதர் ரசூல் காலத்துல இல்ல. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இருக்குது. அவர் அங்க பேசும் போது அந்த டிரான்ஸ்போர்டேஷனுக்கு அவர் பெருசா குறிக்கிறது என்னன்னா, டீசல் என்ஜின் ட்ரெயின், டீசல் என்ஜினே இப்ப அவுட் ஆஃப் டேட், இப்ப எல்லாம் என்ன நல்லா இருக்கு நினைச்சு பாருங்க, அந்த டிஃபரன்ஸ் பாருங்க, அந்த டிஃபரன்ஸ் நம்ம எந்த லெவலுக்கு உணரணும் பாருங்க.
ஆனா பிரதர் அசல் குறிப்பிடுறாங்க, எப்படி இந்த ஆசீர்வாதம் ஜனங்களுக்குள்ள வந்துச்சு, அறிவும் படிக்கிற வாய்ப்பு எப்படி வந்துச்சு, பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துச்சு, முன்ன அது இல்ல, அப்போ எழுதுற வேலை தான், புக்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ரொம்ப கம்மி. அது கூட எங்க ஒருத்தர் கிட்ட இருக்கும், ஒருத்தர் மூலையில, உலகத்துல ஏதோ நாலு மூலையில நாலு பேர் வச்சிருப்பாங்க அவ்வளவுதான். அப்புறம் அவங்க எல்லாம் சந்திச்சுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, குரூப் டிஸ்கஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் வேணா படிச்சுட்டு அடுத்த வாரம் கொடுக்கற வாய்ப்பு கிடையாது, அங்கங்க இருப்பாங்க, மீட் பண்ண முடியாது, டிராவல் பண்ண முடியாது. அப்போ உலகத்தின் ஒரு மூலையில இருக்கிறவர் பெற்றுக்கொண்ட அனுபவம் அவர்களுடைய சாவு, அது மனுக்குலத்தின் மற்ற பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு பரவாயில்ல, டிரான்ஸ்போர்டேஷன் இல்ல, போக்குவரத்து இல்ல, அது பிரிண்ட் பண்ற வசதி இல்ல. ஒருவேளை அது பயணம் இருந்துச்சுன்னா அவர் சுத்தி இருக்கிற ஒரு நாலு பேர் தெரிஞ்சுக்குவாங்க அவ்வளவுதான். இது மாதிரி உலகம் முழுக்க இருக்குது, ஆனா அங்கங்க அதாவது அப்படி அப்படியே அழிஞ்சு போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த காலம் வந்துச்சு, ஆயத்தர் நாள், அதனுடைய ஆசீர்வாதங்களே நிர்பந்தத்தின் அடிப்பில் உலகத்துக்கு வந்துச்சு, கண்டுபிடிப்புகள் தேவன் ஃபோர்ஸ் பண்ணாங்க, அது சோ பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துச்சு. அங்கங்க மனுஷங்க எந்தெந்த அனுபவம் பெற்றுக்கொண்டாங்களோ, அது அறிவியல்ல, அது வந்து சட்ட ரீதியா, அது அரசியல்ல, அது என்னது மருத்துவ ரீதியான அனுபவங்கள் என்னென்ன வாங்கினாங்களோ அத்தனையும் அப்படியே பிரிண்ட் ஆயிட்டு பாதுகாக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் வந்த உடனே மனுஷங்க இங்க இருந்து அங்க போக ஆரம்பிச்சாங்க, இவங்க அனுபவத்தை அவங்க கூட ஷேர் பண்றது, அவங்க கிட்ட இருந்த அனுபவத்தை இவங்க வாங்குறது, இது பூமி முழுக்க இது நிறைவேற பொழுது பாருங்க. ஒரு காலத்துல அறியாமை மூட நம்பிக்கையின் இருளுக்குள்ள இருந்த உலகம் அப்படியே பிரகாசிக்க ஆரம்பிச்சது, அறிவு மற்றும் கற்றுக்கொள்ளுதலினுடைய அந்த ஆசீர்வாதங்கள் மூலம். சகோதர சகோதரிகளே, சோ இப்படியாக அந்த ஆசீர்வாதம் வந்து உருவாச்சு. சோ இது நம்ம இப்படி சொல்லும் போது பிரதர் கொடுக்கிற எக்ஸாம்பிள் அவர் காலத்து எக்ஸாம்பிள். சோ நான் தயவு செஞ்சு உங்ககிட்ட என்ன சொல்றேன், அப்படியே நீங்க இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு அதை அப்ளை பண்ணி பாருங்க, என்ன பிளஸ்ஸிங் இன்னைக்கு நம்ம அங்க இருக்கிறோம். ஃபிங்கர் டிப்ஸ், ஒரு இன்டர்நெட் மாத்திரம் இருந்துச்சுன்னா, எத்தனை புக்கு உலகத்துல பெரிய சயின்டிஸ்டா அவருடைய ஒப்பீனியன் நீங்க இப்ப வாங்கலாம் ஒரு சம்பவத்துல. இன்னைக்கு அதை வச்சுட்டீங்கன்னா நீங்க எங்கேயுமே போக தேவையில்லை, எதை பத்தி வேணா தெரிஞ்சு. வேட்டிக்கன் சீக்ரெட்ஸ் வேணுமா, நீங்க எடுத்துக்கலாம். அவங்க வருமானம் என்ன, அவங்க சொத்து என்ன, அவங்க மேல இருக்க வழக்கு என்ன, கிளீனா இன்னைக்கு இருக்கு. சரி, அவங்களை பத்தி மத்தவங்க எல்லாம் என்ன சேகரிச்சு வச்சிருக்கிறாங்க அது வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், நீங்க ஒண்ணு புதுசா போய் எடுக்க தேவை. அது மத்தவங்க என்னென்ன கத்துருக்கிறாங்களோ அவங்களை பத்தி கண்டறிஞ்ச உண்மைகள் உடனே நிமிஷத்துக்கு நிமிஷம், அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான காலம். சோ இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஜனங்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த அமைப்பு என்னப்பா செஞ்சிருச்சு, இந்த அமைப்பு இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, அப்படி எல்லா ஜனங்களுக்கு நீ வெளியா. சோ அதுதான் பிரதர் அப்படி சொல்றாங்க, எப்படி இது உருவாயிடுச்சு இந்த வாய்ப்பு. சோ இந்த மாதிரி உருவாயிட்டு உயிர் உருவாயிட்டனால என்ன சொல்றாருன்னா, ஜனங்கள் லைஃப் மாறிடுச்சு. ஒரு காலத்துல அறியாமை மூட நம்பிக்கையில இருந்த பொது ஜனம் இன்னைக்கு எப்படிப்பட்ட பொது ஜனம் ஆயிட்டாங்கன்னா, படிக்கிற பொது ஜனம், டிராவல் பண்ற பொது ஜனம், அதனால சிந்திக்கிற பொது ஜனம். அது மாத்திரம் இல்ல, இந்த மாதிரி படிச்சு சிந்திச்சு இந்த அமைப்புகளுடைய தவறுகளை உணர்ந்துட்டு அதிருப்தி ஆயிடுகிற பொது ஜனம், அது மாத்திரம் இல்ல, வாய்ப்பு கிடைச்சா இவங்கள கவுக்கிற பொது ஜனம் ஆயிருக்கிறாங்க. ப்ராசஸ் எப்படியாவது பாருங்க, அழகாக சொல்றேன். அவங்களை கவுத்து போடுற அளவுக்கு இவங்களுடைய வளர்ச்சி வந்துட்டு இருக்குது. இவங்க கிட்ட முன்ன இருந்த பயபக்தி இல்ல. என்ன பயபக்தி? முன்ன இந்த பாபிலோன், அது மத அதிகாரமா இருந்தாலும் சரி, ராஜ்ய அரசியல் அதிகாரமா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இந்த பொது ஜனம் ரொம்ப பவ்யமா பயபக்தியா நட்டிங்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த பொது ஜனம் இல்லை இப்ப இருக்கிற பொது ஜனம். நீங்களா, நீங்க என்ன செஞ்சீங்க எங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்ற லெவலுக்கு வளர்ந்துருக்கிற பொது ஜனம் ஆயிடுக்கிறோம். சோ இது இந்த கால மாற்றத்துல ஜனங்களுக்குள்ள நடந்திருக்கிற மாற்றம் சொல்றாரு. நீங்க இதெல்லாம் கவனிச்சீங்கன்னா சகோதர சகோதரிகளே, எப்படி இந்த பாபிலோனின் அழிவு உள்ளுக்குள்ள நடந்து அப்படியே நிறைவேறிட்டே வருது நமக்கு பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா சகோதரர் அங்க கொடுத்துருக்கிறாங்க, காலங்கள் எப்படி இருந்துச்சு, ஜனங்கள் நிலைமை எப்படி இருந்துச்சு, அமைப்பு எப்படி இருந்துச்சு, காலம் எப்படி மாறுச்சு, ஜனங்கள் எப்படி மாறுறாங்க, அமைப்புக்கு என்ன நடக்குது, இது இப்ப நடந்துட்டு இருக்குது, இப்படியே போச்சுன்னா என்ன நடக்கும், அப்படியே வந்து கன்க்ளூஷன் வந்து அவங்க சொல்றோம். சோ அதுதான் அந்த தீர்க்க தரிசனங்கள் கவனிக்கிற ஒரு விதம். சோ அப்போ ரொம்ப ட்ரையா இருக்கும் சப்ஜெக்ட், இந்த படிக்கும் பொழுது உங்களுக்கு மனசே போகாது இந்த அந்த வால்யூம் தான். பட் பெரிய விஷயங்கள் தேவன் கருவியில அவர் அங்க பேசிட்டு நம்ம பார்த்து புரிஞ்சுக்க முடியும். இந்த கான்செப்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகள். அப்போ இன்னைக்கு அந்த ஜனங்கள் அந்த லெவலுக்கு ஆயிருக்கிறாங்க பொது ஜனம் இந்த ஆசீர்வாதங்கள்னால. ஆனா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த லெவலுக்கு எல்லாம் இல்ல. பாருங்க பிரதர் ஒரு இன்சிடென்ட் கொடுக்கறாரு பார்லிமெண்ட்ல, எப்படின்னா 1800 சொச்சங்கள்ல மேக்னா கார்டா, எனக்கு ஞாபகம் இருக்கு, படிச்ச ஞாபகம், பட் என்னன்னு மறந்துச்சு. அது ஒரு முக்கியமான உடன்படிக்கை சம்திங் மேக்னா கார்டா. அந்த சார்ட்ல அது உருவாக்குனாங்க ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட 26 மினிஸ்டர்ஸ்ல கையெழுத்து போட்ட மினிஸ்டர்ஸ் 3 பேர், மீதி 23 பேர் என்ன பண்ணிடுக்கிறாங்க, கை நாட்டு வச்சிருக்கிறாங்க. எங்க? அங்க, அவங்க ஊர்ல. அப்படின்னா அந்த காலத்துல படிப்பறிவு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறேன் தேசத்தை ஆளுகிறவங்களுக்கு மத்தியிலேயேப்பா. சோ பிரதர் கொர்கா முன்ன எல்லாம் இந்த மாதிரி இல்ல, இன்னைக்கு இருக்கிற பப்ளிக் மாதிரி முந்தின காலத்து பப்ளிக் இல்ல. அது தேசத்தையே ஆளுகிறவங்களா இருந்தாலும் சரி, பாருங்க 26 பேர்ல 3 பேர் தான் கையெழுத்து போடுற அளவுக்கு படிச்சிருக்கிறாங்க, மீதி பேரும் மினிஸ்டர்ஸ் தான், பார்லிமெண்ட்ல மெம்பர்ஸ் தான், பட் சும்மா அவங்களுடைய அடையாளங்கள் தான் விட்டுட்டு போயிருக்கிறாங்க சொல்றாரு. அதே போல இந்த மாதிரி படிக்கிறது பொது ஜனத்துக்குள்ள வந்தா தங்களுடைய ஆளுகைல போயிடும் சொல்லிட்டு ராஜாக்கள் எந்த அளவுக்கு தந்திரமா வேலை செஞ்சாங்கிறது கூட சொல்றாரு. 1887 ரஷ்யன் மினிஸ்டர் ஒருத்தர் அவர் வெளியிட்ட சட்டத்திட்டங்களை சொல்றார். அதாவது சாமானிய மனுஷங்கள்ல யாருமே, அதுல நிறைய அவர் வந்து சொல்றாரு பாருங்க, த ஜிம்னேஷியா ஹை ஸ்கூல்ஸ் யூனிவர்சிட்டிஸ் வில் ஹென்ஸ் ஃபார் ரெஃபியூஸ் டு ரிசீவ் த பியூபிள்ஸ். சோ இந்த கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் இனிமேல் மாணவர்களா சேர வருகிறவங்கள மறுக்கணும். யாருக்கெல்லாம் அந்த மறுப்பு இருக்குது அப்படின்னா அவர் சொல்றாரு பாருங்க, த சில்ட்ரன் ஆஃப் டொமஸ்டிக் சர்வன்ட்ஸ், சாதாரண மனுஷங்களுடைய பிள்ளைகளே, பெசன்ஸ் விவசாயிகளுடைய பிள்ளைகள், டிரேட்ஸ்மென் வியாபாரிகளுடைய பிள்ளைகள், பெட்டி ஷாப் கீப்பர்ஸ் பெட்டி கடை வச்சிருக்கிறவங்களுடைய பிள்ளைகள், ஃபார்மர்ஸ் விவசாயிகள், அண்ட் அதர்ஸ் of like conditions whose progeny should not be raised from the circle to which they belong and be thereby led as long experience has shown to become discontented with their lot. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சமுதாயத்துல சாதாரணங்களுடைய பிள்ளைகள் சந்ததி பள்ளிக்கூடத்துக்கு வந்தா பள்ளிக்கூடங்கள் காலேஜ் நிராகரிச்சுட்டுங்க. ஏன்னா அவங்க அவங்க வட்டத்தை விட்டு வளரக்கூடாது. ஏன்னா நம்ம அனுபவத்துல பார்த்துட்டோம், அவங்க அந்த அவங்க வட்டத்தை விட்டு வளர்ந்தாங்கன்னா சமுதாயத்துல பெரிய பெரிய பிரச்சனைகள் வருது, படிப்பு மறுத்துங்க. அப்படிதான் இருந்துச்சு காலம் கோட் பண்ற. சோ இன்னைக்கு இருக்கிற ஆசீர்வாத காலத்தின் துவக்கத்துல இருக்கிற பொது ஜனத்தை கம்பேர் பண்ணி அவங்க இன்னைக்கு எப்படி இந்த ஆசீர்வாதத்தினால படிக்கிறவர்களா சிந்திக்கிறவங்களா மாறி அதிகாரங்களை கேள்வி கேட்டு அதிகாரங்களை மாற்றக்கூடிய லெவலுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா இது ரொம்ப ஆச்சரியம். கொஞ்சம் முன்னால போய் பாருங்க, தேசத்தை ஆளுகிறவங்களே கை நாடுதான் போட்டாங்க. ஜனங்களுக்கு படிக்கிற வாய்ப்பு மறுக்கப்பட்டு இருந்திருக்குது. பிரதர் அங்க கோட் பண்றார். ஆனா இதுக்கெல்லாம் இப்ப வந்துட்டு வேலை இல்ல. இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் அப்ப போட்டாங்க, இப்ப எல்லாம் போட முடியாது. ஏன்னா சொல்றாரு சகோதரரு, இது யாருடைய மெத்தட்னா, இது இருண்ட யுகத்துல போப் மார்க்கத்தினுடைய மெத்தடு. அவங்க கூட சேம் தான் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, பைபிள் யாரும் என்ன பண்ணக்கூடாது, படிக்க கூடாது, நீங்க படிச்சீங்கன்னா பிரச்சனை, அதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். சோ இது அவங்களுடைய மெத்தடு. அவங்க கூட இப்ப ரொம்ப சைலண்டா தான் இருக்காங்க. அவங்க கூட இந்த மாதிரி எல்லாம் பேசலன்னா அவங்க காலம் மாறிடுச்சு, அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி சட்டங்கள் போட்டா இன்னைக்கு ஜனங்கள் சட்டம் போடுறவங்கள சந்தேகிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, அவங்களுக்கு விரோதமா வந்துடுவாங்க, இப்ப எல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்ட ஒரு காலமா இருக்குது. அப்ப பாருங்க இந்த காலம் மாற்றம் போகும்போது அது அந்த அறிவு இயற்கையாகவே அங்க பெருகக்கூடிய ஒரு காலம் ஆயிடுச்சு. ஜனங்கள் ரொம்ப சிந்திச்சுட்டு அந்த சிந்திப்பினுடைய விளைவாக என்னெல்லாம் கேக்குறாங்க இன்னைக்கு ஜனங்கள், பொது ஜனங்கள். பிரதர் இங்க சொல்றா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க, வித் த கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆஃப் நாலேஜ் ரிபப்ளிகன் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஹாவ் பீன் டிமாண்டட். குடியரசு ஆட்சி ஜனங்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ட் த மொனார்கியல் ஹாவ் பீன் ஆஃப் நெசசிட்டி கிரேட்லி மாடிஃபைடு பை ஃபோர்ஸ் of their example and the demands of the people. And the sarvadhigar abadina and the ore ore rajya always aluge seivar illengla and the madriyana arasiyalle maaranu nu solli janangal ketukondadukku yerpa and the mari arasaatchila maarite iniki janangalnudaiya virpathukku yerpa kudiyarsu desangal uruvaayittirukku. Eppa solli irukkarare
1897 அப்ப வந்துட்டு இந்தியா வந்து அடிமைத்தனத்துக்குள்ள, அதுக்கப்புறம் இந்தியா ஆரம்பிச்சு எவ்வளவு தேசம் சுதந்திரம் ஆயிடுச்சு. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற சமயத்துல நான் இந்த பாயிண்ட் சொல்லும் போது உங்களுக்கு சில பாயிண்ட் நினைவுக்கு வரும் நினைக்கிறேன், இது கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறோம். எப்படி சொல்லலாம், இந்த ஒரு முயற்சி, அதாவது தனியா ராஜாக்களினுடைய ஆளுகையில ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள கண்மூடித்தனமான ஆளுகைக்குள்ள தங்கள் உரிமைகளை சுதந்திரம் எல்லாம் மறுக்கப்பட்டு இருந்த அந்த ஆட்சி மாறி ஜனங்களே விழிப்புணர்வுனால அவங்க கேக்குறாங்க, எங்களுக்கு எங்களால் உருவாகிற குடியரசு அமைப்பு வேணும். கேட்கற காலம் வந்துடுச்சு. ரசல் சொல்றார், நான் விசுவாசிக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம், அது நிறைவேறி முடிகிற தருவாயில் இருக்கிறோம். ரொம்ப ரீசெண்டா எப்படி சொல்லலாம்னா, ஏழு கண்டத்திலேயே இருண்ட கண்டம் எது? ரொம்ப பேக்வேர்டு இல்லைங்களா? இப்போ அவங்கக்குள்ள புரட்சி போயிட்டு இருக்கு இல்லைங்களா? எகிப்து, இஜிப்ட் தூக்கி வீசிட்டாங்க முபாரக். 34 வருஷம் சிங்கிள் ஹேண்டட் அவர் தான் கிங், தூக்கி வீசியாச்சு. ஜனங்கள் கேக்குறாங்க, வி வாண்ட் ரிபப்ளிகன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். உடனே பார்த்துச்சு லிபியா பக்கத்துல, எகிப்து பண்ணும்போது நாம என்ன இழைச்சவங்களா, நம்ம விட வேண்டாம், நம்மளும் பண்ணுவோம். லிபியா இப்போ கடாஃபி தூக்கி வீசியாச்சு. பார்த்த உடனே ஜோர்டான், துனிஷியால பிரச்சனை, இது நிக்காது, இது நிக்காது சகோதர சகோதரிகள், இது மற்ற தேசங்களுக்குள்ள அழகா பரவும். பரவுற காலம் இது, பரவுற காலம். ரொம்ப சிம்பிளா போகும். இது ரொம்ப முக்கியமான மாற்றம். இந்த மாற்றம் தீர்க்க தரிசனத்தில் இருக்கு, வேற ஒரு கிளாஸ்ல பார்க்கணும், இன்னைக்கு இந்த ஆங்கிள் பார்க்க வேணும். ஆனா இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அருமையா நிறைவேறிட்டு வந்துட்டு இருக்கிற விஷயங்கள் தவிர சொல்றாரு பாருங்க. சோ ஜனங்களே அந்த மாதிரி ஆயிடுக்கிறாங்க. சோ இப்ப என்ன ஆயிடுக்கிறாங்கன்னா, ஜனங்கள் இந்த மாதிரி ஒரு வெளிச்சத்துக்குள்ள வந்ததுனால, இந்த விடியலின் வெளிச்சம் வந்த உடனே ஜனங்களே இந்த அமைப்புகள் தங்களுக்கு சொல்லிக்கொண்ட தவறான பெயர்கள், தங்களுக்கு சூட்டிக்கொண்ட தவறான பட்டங்கள், தங்கள் தெய்வீக அதிகாரத்தினால உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், தெய்வீக தேவன் தான் எங்களை வந்து நியமிச்சிருக்கிறார், அந்த விஷயங்கள் எல்லாம் பொய்யுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இன்னைக்கு இது கிளியர், பிரதர் ரசல் எழுதும் போலதே அவங்க ஊர்ல எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்னைக்கு நம்ம ஊர்ல கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. இது இருண்ட கண்டம் ஆப்பிரிக்கால கூட கண்டுபிடிச்சிருக்காங்க, ஜனங்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு ஆளுகை செய்யற ராஜாக்கள் சபை அமைப்புகள் எல்லாம் பொய், அப்படியெல்லாம் ஒண்ணும் கடவுள் இவங்களை நம்ம மேல ஒண்ணும் வைக்கல, நம்ம தான் இவ்வளவு நாள் ஏமாந்துட்டோம், இப்பதான் நமக்கு விவரம் வந்திருக்குது, நம்ம அறியாமை நம்ம மூட நம்பிக்கை இவங்கெல்லாம் சாதகமா பயன்படுத்திட்டு இவ்வளவு நாள் நம்மள வந்துட்டு கொத்தடிமை மாதிரி நடத்திருக்கிறாங்க, நம்ம எதிர்காலத்தையே அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிடுக்கிறாங்க, விழிப்பா எடுக்கிறாங்க இன்னைக்கு ஜனங்கள், அந்த லெவலுக்கு மாறி எடுக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எப்படி பாபிலோன் தி கிரேட் அப்படி தூக்கி வீசப்படும் சகோதர சகோதரிகளே, ப்ரிப்பரேஷன்ஸ் அங்க போயிட்டு இருக்கு, ரொம்ப அழகா பிரதர் காமிக்கிறாங்க. எப்படி இந்த அமைப்பு தூக்கி வீசப்படும், சும்மாவா? அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள யுகங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த ஜனங்களுக்கு அவ்வளவு தைரியம் எப்படி வந்துச்சு நமக்கு தெரியும், பட் அந்த ப்ராசஸ் சகோதரர் ரொம்ப அழகா வெளிப்படுத்தார். எப்படி வந்துச்சு கேக்குறீங்களா? இப்படித்தான் அது வந்துட்டு நிறைவேறிட்டு இன்னும் நிறைவேறி முடிய போகுது. சோ அப்ப ஜனங்களே அந்த மாதிரி முடிவுக்கு வந்துட்டு, ஆனா இவங்க கூட தப்பு பண்றாங்க, ஜனங்கள் கூட, இவங்களுக்கும் தேவனுடைய நீதி தெரியாது, ஆனா கோமாயிட்டாங்க. என்னன்னா இந்த அமைப்புகள் அநீதி பண்ணிருக்கிறாங்க, என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம் நாம அப்படின்னு சொல்லிட்டு நீதி அறியாத இந்த ஜனங்களே கோமாயிட்டு இவங்க இஷ்டத்துக்கு போயிருக்கிறாங்க. எந்த லெவலுக்கு இவங்க ரெடினா இன்னைக்கு பாருங்க, சட்டம் வேணாம், ஒழுங்கெல்லாம் வேணாம், ஆக மொத்தம் இவங்களும் வேணாம். சோ இருக்கிற அந்த லா அண்ட் ஆர்டரை கூட கொலாப்ஸ் பண்ற அளவுக்கு இந்த ஜனங்கள் போயிட்டாங்க, இது கூட தப்பு. ஆனா இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் தேவன் அங்க அனுமதிச்சிருக்கிறதாக அங்க சொல்றாங்க. சோ அதே சமயத்துல சகோதர சகோதரிகளே, இந்த பாபிலோன் கிறிஸ்தவ ராஜ்யம், அதனுடைய மதம் மற்றும் அரசியல் அதிகாரங்கள், இவங்க இவங்களுடைய அந்த பொய்யான உபதேசங்கள் கூட இன்னைக்கு பொய்யுங்கிற ஜனங்களே நல்லாவே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சோ அதெல்லாம் முன்ன மாதிரி இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில செல்லுபடுகிறது இல்ல. சோ அப்ப இதெல்லாம் உணர்ந்திருக்கிறாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அது மாத்திரம்ல என்ன புரிஞ்சுட்டாங்கன்னு ஜனங்கள் ரொம்ப தெளிவா, இவர்கள் இந்த அதிகாரம் எல்லாம் இயேசு கொடுத்ததா சொல்றாங்க, இவங்களுக்கு பேரெல்லாம் இயேசு கொடுத்ததா சொல்றாங்க, இவங்க பேசுற உபதேசம் எல்லாம் இயேசு பேசுனதா சொன்னாங்க, ஆனா பார்த்தா அவருக்கும் இவங்களுக்கும் சுத்தமாவே சம்பந்தம் இல்லை. இவங்க கிறிஸ்டியன் கேரக்டர் கிடையாது, ஆன்டி கிறிஸ்டியன் கேரக்டர் தான் இவங்க கிட்ட இருக்கு. இதுதான் முக்கியமான அம்சம். இவர்கள் இன்னைக்கு ஜனங்கள் அதாவது சிந்திக்கிற பொது ஜனமே இந்த அளவுக்கு சிந்திச்சு தெளிவா எடுக்கிறாங்க. இது வந்துட்டு அந்த அமைப்பு குற்றங்கள் ஜனங்களுக்கு நல்லா வெளியாயிட்டு அங்க இருக்கு, அவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறாங்க. இதை பார்க்கும் போது சகோதரர் அங்க சொல்றாரு, இந்த மத அதிகாரம் அரசியல் அதிகாரத்தினுடைய பிரதிநிதிகள் ஜனங்களை வந்து பழையபடிக்கு தங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கு நிறைய பிரயாசம் பண்றாங்க. என்ன பிரயாசம் பண்றாங்கன்னு முதல்ல தங்களுடைய பழைய சரித்திரத்தை ஜனங்களை சிந்திச்சு பார்க்க சொல்றாங்க. சிந்திச்சு பாருங்க, த ஹோலி ரோமன் எம்பையர் எப்படி இருந்துச்சு, நம்ம ஆயுதம் என்ன, நம்ம லைஃப் ஸ்டைல் என்ன, நம்முடைய கலை நயம் என்ன, அதனுடைய மகத்துவம் சிந்திச்சு பாருங்க. அதே போல அந்த போப்பு மார்க்கமே அந்த கள சபைகள் கூட தங்கள் ஜனங்கள்கிட்ட சொல்றாங்க, சிந்திச்சு பாருங்க சபை நம சபை எப்படி உலகம் முழுக்க அதிகாரம் செலுத்துச்சு. இன்னைக்கும் நம்மளுடைய சொத்து மதிப்பு பாருங்க, நம்முடைய கிராண்டியூர் பாருங்க, சிந்திங்க, வீணா புரட்சி பண்ணாதீங்க. இந்த மாதிரி முயற்சிகள் வந்துட்டு அவர்கள் அங்க சொல்லுவது அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரி, இதெல்லாம் நடக்குது. ஆனா இதுக்கு எல்லாமே வந்துட்டு ஜனங்கள் வந்துட்டு அங்க கீழ்படுகிற மாதிரி இல்ல, ஜனங்களை இவங்க ஒரு வினோதமான முறையில அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. என்னன்னா அந்த ஜனங்களுடைய அறியாமையில அவங்க இருந்த போது, மூட நம்பிக்கையில இருந்த போது, நாங்கத்தான் ராஜா, எங்களை கடவுளே நியமிச்சிட்டாரு, எனக்கு கீழே இருக்கிற நீங்க தான் இந்த பூமியவே ஆசீர்வதிக்க போற ஜனங்கள், இது நீங்க விசுவாசிச்சு நம்ம தேசத்தின் மேல பற்று உள்ளவங்களா இருந்து மற்றவங்களெல்லாம் எதிர்த்துடுங்க, மற்ற ராஜாக்கள் எதிர்த்துடுங்க, இது ஒரு ராஜாவும் சொன்னாங்க. அப்ப ராஜாக்கள் சொல்லும் போதே ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப அதனுடைய விளைவா என்ன இருந்துச்சுன்னா, கடந்த நாட்கள்ல ஒரு ஃபால்ஸ் பேட்ரியாட்டிசம் இருந்துச்சு. பேட்ரியாட்டிசம்னா தேசபக்தி, ஒரு தவறான மாயையான தேசபக்திய ஜனங்களுக்குள்ள உண்டு பண்ணாங்க. இது மாத்திரம் எடுத்து விட்டுட்டா, தூண்டி விட்டுட்டா, ஜனங்கள் உடனே சொல்லுவாங்க, அப்போ இருந்த ராஜாக்கு லாங் லிவ் அவர் கிங் சொல்லுவாங்க. இது நம்ம தமிழ் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம ராஜா நீடூழி வாழ்க. இந்த கோட்ஸ் எல்லாம் சாதாரண கோட்ஸ்ல, இந்த வார்த்தைகள் ரொம்ப தந்திரமா ஜனங்களுக்குள்ள புகுத்தினாங்க ராஜாக்கள். ஏன் நீங்க அப்படி சொல்லணும்னா, நாங்கத்தான் கடவுளால உங்கள் மேல நியமிக்கப்பட்ட ராஜா, எங்க அதிகாரம் நாங்க உண்டு பண்ணதில்ல, கடவுள் கொடுத்திருக்கிறார் உங்கள் மேல. உடனே ஜனங்கள் அப்படியே ஆயிடுவாங்க, மூட நம்பிக்கை அறியாமையில். இந்த ராஜாக்கு அவங்களுடைய முழு வாழ்க கோஷம் எல்லாம் போட்டு அந்த ஒரு பேட்ரியாட்டிசம் இருந்துச்சு, அந்த ஒரு தேசபக்தி. இன்னைக்கு கூட ட்ரை பண்றாங்களாம், ஆனா அதுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு தவறான மாயையான ஒரு தேசபக்திக்கெல்லாம் ஜனங்கள் இன்னைக்கு வந்துட்டு கீழ்படுறதில்ல. உதாரணத்துக்கு இப்போ ரொம்ப ரீசெண்டா இஸ்ரேல் விஷயத்துக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அமெரிக்கா எப்பயுமே ஜனங்கள் கிட்ட ஒன்று சொல்லுவோம், அமெரிக்கா தி கிரேட், நம்ம தான் உலகத்தையே பாதுகாக்கிறவங்க. ஜனங்கள் கூட அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆமா ஆமா அமெரிக்கன்ஸ் வி ஆர் கிரேட். உடனே அமெரிக்கா கேட்டு, சரி இஸ்ரேல வந்துட்டு ஈரான் துன்பப்படுத்துது, நம்ம என்ன பண்ணலாம், போய் பாம்பு போடலாமா? உடனே ஜனங்கள் இப்போ ரொம்ப விவரம், இங்க பாரு நீ எதுவுமே பண்ணாத, நமக்கே இங்க சாப்பாட்டுக்கெல்லாம் இல்லை, ஒழுங்கா நம்ம வேலையை நீ கவனிங்க, நீங்க மற்ற விஷயத்துல கொஞ்சம் ஜனங்கள் சிந்திக்கிறாங்க. இந்த டிரான்ஸ்பர்மேஷன் சாதாரணமா வராது, ஏன்னா அந்த அதிகாரம் அது ஒரு மயக்கம், பழமொழியா இருக்கு இல்லைங்களா, யாருக்காவது அதிகாரம் கொடுத்து பாருங்க அவருடைய உண்மையான சுபாவம் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சாதாரணமா இருக்கும்போது வேற மாதிரி இருப்பாங்க, அதிகாரம் வந்துச்சுன்னா போ. சோ அந்த மயக்கமே ஜனங்களுக்குள்ள பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஒரு முயற்சிகள்லாம் ஏற்படல பிரதர். அழகா இந்த சூழல் எல்லாம் ஒரு சின்ன உதாரணத்து வைக்க, ஒவ்வொரு தேசமும் ஒரு கப்பல்னு நினைச்சுக்கோங்க, ஜனங்களே பயணிகள்னு வச்சுக்கோங்க. அந்த தேசத்தை ஆளுகை செய்யற ராஜாக்கள் அதிகாரங்கள் அந்த கப்பலினுடைய கேப்டனு மாலுமிகள் நினைச்சுக்கோங்க. இப்படி இருக்கிற ஒரு ஒரு கப்பலும் இப்போ கடல்ல போயிட்டு இருக்குது, பயங்கர பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. ஜனங்களுக்கெல்லாம் அந்த பயணம் செய்யறவங்களுக்கெல்லாம் அந்த கேப்டன் மேல கோபம் ஆயிருக்குது. அந்த கேப்டன் மேல இருக்கிற கோபத்துல கிட்டத்தட்ட கேப்டனை தூக்கி கடலுக்குள்ளேயே தள்ளுறதுக்கு அவங்க இன்னைக்கு ரெடியா இருக்கிறாங்க, நீ எங்களை சரியான பாதையில கூட்டிட்டு போக மாட்டேங்கிற. உடனே கப்பலுக்குள்ள ஒரே பிரச்சனை ஆயிட்டு கேப்டன்கெல்லாம் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. கேப்டன் வந்து கப்பலை கண்ட்ரோல் பண்றது இல்ல. இப்போ இந்த சமயத்துல அந்த பிரச்சனை பண்ண பயணிகள்ல எல்லாரும் என்ன பண்றாங்களா, அந்த கேப்டன் பொறுப்பை பாக்குறாங்களா, இவங்க இருக்கிறவங்கள பொய்ன்னு சொல்லி தள்ளிட்டு இவங்க அந்த கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த பிரச்சனை நடக்கும்போது கப்பல் கவர்ற மாதிரி போகுது, தேசங்கள் போகுது. அப்ப கேப்டன் சொல்றானாமா எல்லாருக்கிட்டையும், ஐயோ நீங்க பிரச்சனை பண்ணி கப்பலை கவுத்துடுவீங்க போறது, இதே கப்பல் கவர போகுது. ஆனா ஜனங்கள் கேக்குற மாதிரி இல்ல, கடல்ல புயல் வேற வந்திருக்குது,
க்ளோசிங் டைம் வேற வந்திருக்குது, தேசங்கள்லாம் தத்தளிச்சுட்டு இருக்குது, கடல் கொந்தளிக்குது. சோ இந்த சமயத்துல கப்பல்ல ஒரு வினோதமான குரூப் இருக்கிறாங்க. இவங்க யாருன்னா மதத்தை சேர்ந்தவங்க. பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜனங்கள் கிட்ட சொல்றாங்க, ஐயோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது, கப்பல் வந்து கண்ட்ரோல் இழந்துடும், கேப்டன் கை கூட்டு கொடுத்துருங்க, கேப்டன் தான் கரெக்டா டைவர்ட் பண்ணுவாரு. இவங்களுடைய சப்போர்ட் யாருக்கு இருக்கு? கேப்டன்களுக்கு. அப்படின்னா இந்த மத அமைப்புகள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ற ஜனங்களுக்கு அவங்களைய கட்டுப்படுத்தி அதன் மூலம் அரசியல் அமைப்புகளுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. இன்னும் கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா, தாங்கள் பேசுறதே கடவுளுடைய அதிகாரத்துல நிரூபிக்கிறது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மால் கேப்டனை கூப்பிட்டு ரகசியமா பிளான் வேற பண்றாங்க, எப்படி இந்த ஜனங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ இப்போ முயற்சி பண்ணும் போது இவங்களுடைய பேச்சுமே எடுபட மாட்டேங்குது. ஆக மொத்தம் எல்லா கப்பலுமே இப்ப கடல்ல கவருவதற்கு காத்துட்டு இருக்கிற கப்பல்கள். அடிக்கடி கப்பல்ல அந்த கடல்ல வேற புயல் வந்துட்டு இருக்குது. இதுதான் ப்ரொசீட் ஆயிட்டு இருக்குது. கண்டிப்பா இது அந்த புயல்ல இந்த கப்பல் அங்க மாட்டோம். ஆனா அந்த கேப்டனுடைய அந்த கப்பலுடைய கேப்டனுடைய கண்ட்ரோல்லயும் ஜனங்கள் இல்ல, உள்ள இருக்கிற அந்த மத போதகருடைய கண்ட்ரோல்லயும் ஜனங்கள் இல்ல, ஜனங்கள் ஃபுல் ரைஸ் ஆயிருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளயும் ஒரு ஒழுக்கம் இல்ல. சோ இதுதான் இந்த ஆபத்தான ஒரு நிலை அங்க போயிட்டு இருக்கிறது என்று நம்ம அங்க பாக்குறோம். எவ்வளவுதான் இந்த அரசியல் அமைப்புகளும் மத அதிகாரங்களோ தங்கள் தவறுகளை வெளியாகிறத பார்த்துட்டு அதுக்காக ஒரு மாயமான ஒரு மன்னிப்பு ஜனங்கள் கிட்ட கேட்டாலும் ஜனங்கள் அதுக்கெல்லாம் செவிசாய்கிற மாதிரி அங்க இல்ல. சோ இப்ப என்ன நடக்குது, இந்த ஒரு நியாய சபை காட்சி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இது சகோதரர் அவர் காலத்துக்கு சொல்லியிருக்கிறார், அவர் காலத்து ஆசீர்வாதங்களுக்கு ஒப்பிட்டு அழகாக சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அதை நம்மளுடைய காலத்துக்கு நம்மளுடைய காலத்தின் வளர்ச்சியை நாம போட்டு பார்க்கும் பொழுது ரொம்பவே உண்மை. இன்னைக்கு இந்த சபை உலகத்தை ஆட்டி படைச்ச சபை அதிகாரம் அதனுடைய அத்தான தவறுகளை உங்களுக்கு எந்த நிமிஷத்துல வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம், யார்கிட்ட இருந்து வேணாலும் இன்ஃபர்மேஷன் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை இந்தியாவில் இருக்கிற ஜனங்களை ரொம்ப அறியாமையில் இருக்கலாம், பட் மேற்கத்திய நாடுகள் அப்படி கிடையாது. இந்தியாவே ரொம்ப முழிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்மள ஒரு நாலு பேர் கண்டிப்பா அத்தனையுமே அங்க சொல்லலாம். சோ அந்த வாய்ப்பு இருக்கும் போது அந்த லெவலுக்கு உலகத்துக்கு இது பரவி போயிடுக்குது. அதே போல இந்த கிறிஸ்தவ ராஜ்யங்கள் செய்துட்டு அத்தனை விஷயங்கள் கூட இன்னைக்கு ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. முன்பு எப்போதையும் பார்க்கலாம், இப்போ இந்த அதிகாரங்கள் அதிகாரத்துக்கு உரியவர்களே முன்பை காட்டிலும் ஜனங்கள்னால கேள்வி கேட்கப்படுறாங்க, குறுக்கு விசாரணை செய்யப்படுறாங்க, அவர்களோ சொல்வதற்கு பதில் இல்லாம முழித்து கொண்டு அங்க இருக்கிறாங்க. சோ இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது. இப்படி இதுதான் மூணு பேஜ்ல சொல்லியிருக்கிறது. இதுக்கப்புறம் ஒரு 24 பேஜ் பாடம், இதுக்கு வெறும் ப்ரூஃப் தான். எப்படி இது நடக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு மத அமைப்பை பத்தி அவர் காலத்துல வெளியாயிட்ட அத்தனை செய்தித்தாள் விவரங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதே போல அந்த கிறிஸ்தவ ராஜ்யங்களை பத்தி அவர் காலத்துல வெளியாயிட்ட அத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அத்தனையுமே பிரதர் இந்த பாடத்தின் முடிவு வரைக்கும் கொடுக்கிறாரு. வேற ஒண்ணுமே இல்ல, ஃபுல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான், புள்ளி விவரங்கள் தான், புல் எண்கள். ஒரு ஒருத்தருக்கும் எவ்வளவு போனா செலவாகுது, இது நல்ல செலவா கெட்ட செலவா, என்ன மாதிரி இவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அதனால ஜனங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், எல்லாம் இந்த பாடம் முழுக்க பேசணும். அதுல ஒரே ஒரு சாம்பிள் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம், அதோட இந்த பாடம் முடியும். அடுத்த பாடத்துக்கு நாம இன்றைக்கு நாம கேட்ட இந்த பகுதி உங்க மனதுல இருக்க தேவன் கிருபை செய்வாராக. அடுத்த வாரம் நாம் வரும் பொழுது இது எப்படி அவங்களுக்கு இன்னைக்கு ஜனங்களுக்கு வெளியாயிட்டு இருக்குது அது குறித்த ஒரு உதாரணத்தை நாம தியானிக்கும். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அமேன்.